வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
கடந்த மாதம் ஒலிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் MP3 CD-ஆக இப்பொழுது கிடைக்கிறது. நீங்கள் கேட்க தவறியிருந்தாலோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கு பரிசளிக்க விரும்பினாலோ இதை நீங்கள் வாங்கிக் கொடுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 044-9-08-12-12. மறுபடியும் கூறுகிறேன், 044-9-08-12-12.
பிரியமானவர்களே, மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 13 வசனம் முதல் 2 அதிகாரம் 1 வசனம் வரை இன்று நாம் சிந்திக்கப் போகிறோம். இங்கே இஸ்ரவேலுக்கு வரும் ஆபத்தை குறித்து தீர்க்கதரிசி சொல்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவர்கள் புலம்ப அழைக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக 2 அதிகாரத்திலே மனிதர்களுக்கு எதிராக அவர்கள் செய்த பாவங்களை குறித்து சொல்கிறார். தேவனோடு உள்ள உறவிலே ஒருவன் சரியில்லாத பொழுது அவன் மனிதனோடு உள்ள உறவிலேயும் சரியாக இருக்க முடியாது என்று விளக்கப்படுவதை நாம் பார்க்கலாம். கவனியங்கள், வாசிக்கிறேன். மீகா 1 13 வசனம். லாகீசில் குடியிருக்கிறவளே, வேகமான குதிரைகளை ரதத்திலே போட்டு நீயே சியோன் குமாரத்தியின் பாவத்துக்கு காரணி. உன்னிடத்தில் இஸ்ரவேலின் பாதகங்கள் காணப்பட்டது. லாகீஸ் குதிரைகளின் நகரமாக இருந்தது. குதிரைகளை கட்டும் லாயங்கள் அங்கே அதிகம் இருந்தன. இது எருசலேமிற்கு தென்மேற்காக அமைந்திருந்த பட்டணம். பெலிஸ்தியர்களின் நாட்டிற்கு அருகிலே இது அமைந்திருந்தது. தெற்கத்திய ராஜ்யமாகிய யூதாவுக்குள் மாயை வணக்கத்தை அறிமுகப்படுத்திய முதலாவது நகரம் இதுதான். இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் இடையிலே இந்த வழிபாட்டிற்கு ஒரு தொடர்பாக இந்த லாகீஸ் நகரம் இருந்தது. அருமையானவர்களே, பக்தியுள்ள மனிதர்கள் வாழ்க்கையிலேயும் மற்ற நண்பர்கள் பாவத்தை அறிமுகப்படுத்தி விடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் நயம் காட்டி பாவ வழியிலே நம்மை இழுத்துவிட விரும்புகிறார்கள். பாவம் செய்ய வைத்து நம்முடைய பக்தி வாழ்க்கையை அழித்துவிட துடிக்கிறார்கள். இதை குறித்து நீதிமொழிகள் 1 10 முதல் 19 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கலாம். 10 வசனம் வாசிக்கிறேன். என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே என்று சொல்கிறார். இந்த பாவிகள் உங்களை பாவத்திற்கு அறிமுகப்படுத்தி இழுக்கும் பொழுது பயமுறுத்தியோ வாக்குவாதம் செய்தோ இழுப்பதில்லை. மாறாக முகஸ்துதி செய்து இனிய சொற்களை பயன்படுத்தி அழைப்பார்கள். அருமையானவர்களே, மற்றவர்கள் உங்களை பாவ வழிக்குள்ளே நடத்தும் பொழுது அதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டாம். அதேபோல ஒருவேளை நீங்களும் மற்றவர்களை பாவ வழிக்குள்ளே நடத்துகிறவர்களாக இருந்து விடாதீர்கள். பொருளாசையை மற்றவர்களுக்கு ஊட்டுகிறவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. தேவன் லாகீசை கண்டனம் பண்ணி நியாயம் தீர்த்தார் என்று பார்த்தோம். எதற்காக? நீயே சியோன் குமாரத்தியின் பாவத்துக்கு காரணி என்று தேவன் அவர்களுடைய குற்றத்தை வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது நாம் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 14 வசனத்தை பார்ப்போம். வாசிக்கிறேன். ஆகையால் மோர்ஷே காத்தின் இடத்தில் உனக்கு இருக்கிறதை கொடுத்து விடுவாய். அக்சீப்பின் வீடுகள் இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கு அபத்தமாய்போகும். மோர்ஷே காத் என்பது மீகா பிறந்த ஊராக இருக்க வேண்டும். இது தெற்கு ராஜ்யமாகிய யூதாவில் இருந்தது. அடுத்ததாக அக்சீப் என்பதற்கு பொய்யின் நகரம் என்று அர்த்தமாகும். மற்ற நகரங்களைப் போலவே இதுவும் தன்னுடைய பெயருக்கேற்ப நடந்து கொண்டது. அங்கே வசித்து வந்தவர்கள் பொய்யை அதிகமாய் பேசினார்கள். அக்சீப் என்ற எபிரேய வார்த்தைக்கு பனிக்கால நீரூற்று அல்லது பொய் என்று அர்த்தமாகும். ஏனென்றால் இஸ்ரவேலிலே காணப்பட்ட நீரூற்றுகள் அவ்விதமாகத்தான் இருந்தன. பனிக்காலத்திலே இந்த நீரூற்றுகளிலே அதிகமாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். ஆனால் கோடை காலத்திலே அங்கே ஒரு சொட்டு தண்ணீர் கூட பார்க்க முடியாது. ஒரு ஊழியரும் அவருடைய நண்பரும் ஒரு ஆற்றுப்பகுதியை கடந்து போய்க் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆற்றை கடக்கும் பொழுது அங்கே தண்ணீரே இல்லை. ஆகவே அவருடைய நண்பர் ஊழியரிடத்திலே, இது ஆறு ஓடுவதற்கு நல்ல இடம் என்றார். உடனே ஊழியர், ஆம், இது ஆறு ஓடுவதற்கு சிறந்த இடம்தான். ஆனால் இது ஏற்கனவே ஆறு ஓடுகின்ற இடம்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா? குளிர்காலத்திலே தண்ணீர் ஓடும். இப்பொழுது தண்ணீர் இல்லாததால் இந்த பகுதி இவ்வாறு காணப்படுகிறது என்று சொன்னார். இஸ்ரவேலிலேயும் இவ்வாறு அநேக வறண்டு போன ஆற்றுப்படுகைகள் உண்டு. இப்பொழுது அக்சீப்பின் அர்த்தம் பனிக்கால நீரூற்றென்றும் பொய் என்றும் காணப்படுவதின் காரணத்தை புரிந்திருப்பீர்கள். இந்த அக்சீப் நகரம் ஒரு பெரிய பொய்யை இஸ்ரவேலிடத்திலே சொல்லிவிட்டது. அவர்கள் வட இஸ்ரவேல் தேசத்திற்கு உதவி செய்வதாக வாக்கு பண்ணினார்கள். ஆனால் எந்த உதவியையும் செய்யவில்லை. அக்சீப்பின் வீடுகள் இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கு அபத்தமாய்போகும். வசனம் 15 பாருங்கள். மரேஷாவில் குடியிருக்கிறவளே, உனக்கு இன்னும் ஒரு சுதந்திரவாளியை வரப்பண்ணுவேன். அவன் இஸ்ரவேலின் மகிமையாகிய அதுல்லாம் மட்டும் வருவான். பிரியமானவர்களே, இங்கே இஸ்ரவேலுக்கு உதவி வரும் என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த உதவியானது இப்பொழுது அதற்கு வருகிற ஒன்றல்ல. இது இங்கே மறைவாக சொல்லப்பட்டுள்ளது. இஸ்ரவேலின் மகிமையாக என்று பார்க்கும்பொழுது தாவீதின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து வருவார். இவர் ஒருவரே இந்த வசனத்திற்கு சரியாக பொருந்துகிறவர். அவருடைய பெயர்களிலே ஒன்று உண்மையானவர் என்பது. உண்மையும் சத்தியமுமான அவர் வந்து அவர்களை விடுவிப்பார். அவர் இந்த பொய்யின் நகரத்திலிருந்து வரமாட்டார் என்பது உறுதி. இருந்த போதிலும் மீகாவின் நாட்களிலே இஸ்ரவேல் முற்றிலும் ஏமாற்றப்பட்டது. அசீரிய படை இஸ்ரவேலுக்குள் புகுந்தபொழுது எந்த ஒரு உதவியும் அவர்கள் செய்யவில்லை. இப்பொழுது இஸ்ரவேலை தேசமாக புலம்பும்படியாக மீகா அழைப்பு கொடுக்கிறார். பாருங்கள், வாசிக்கிறேன். மீகா 1:16. உனக்கு அருமையான உன் பிள்ளைகளின் நிமித்தம் நீ உன் தலையை சிரைத்து மொட்டையிட்டுக் கொள். கழுகை போல முழு மொட்டையாயிரு. அவர்கள் உன்னை விட்டு சிறைப்பட்டு போகிறார்கள். அசீரியர்கள் இஸ்ரவேலின் முதல் முதலாவதாக நுழைந்தபொழுது இளைஞர்களை சிறைப்பிடித்துச் சென்றார்கள். இதற்காக மக்கள் யாவரும் புலம்பும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் தங்கள் துக்கத்தின் அடையாளமாக மொட்டையிட்டுக் கொள்ளும்படியாக கேட்டுக் கொள்ளப்பட்டார்கள். மோசையின் பிரமாணத்திலே அவர்கள் தங்கள் தாடியை சிரைத்துக் கொள்ளவும் ஓரமாக வெட்டி விடுவதும் அனுமதிக்கப்படவில்லை. இப்பொழுது அவர்கள் பாவத்தினாலே, அவர்கள் மீது வந்த பாதகத்தினாலே அவர்கள் தங்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டார்கள். மீகாவிற்கு சம காலத்திலே வாழ்ந்த ஏசாய தீர்க்கதரிசி இந்த பழக்கத்தை குறித்து சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். பார்ப்போமா? ஏசாயா 15:2 பாருங்கள். அழும்படி மேடைகளாகிய பாயீத்துக்கும் தீபோனுக்கும் போகிறார்கள். நேபோவி நிமித்தமும் மேதேபாவி நிமித்தமும் மோவாப் அலறுகிறது. அவர்களுடைய தலைகளெல்லாம் மொட்டையடித்திருக்கும், தாடிகளெல்லாம் கத்தரித்திருக்கும். பிரியமானவர்களே, இந்த வசனமும் பெரிய ஒரு புலம்பலையும் அழுகையும் பற்றி சொல்கிறது. அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இழந்துவிட்டார்கள். இதுவே அவர்கள் மீது வந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு. இருந்த போதிலும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. இறுதியிலே இவர்களும் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். நாம் இப்பொழுது மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2 முதல் வசனத்தை பார்ப்போம். இந்த அதிகாரத்திலே மீகா மக்களுடைய குறிப்பிட்ட பாவங்களை பற்றி பேசுகிறார். இந்த மக்கள் மீது ஏன் நியாய தீர்ப்பு வந்ததென்றால், அவர்கள் எல்லாரும் மாயை வணக்கத்திற்கு நேராக சென்று விட்டார்கள். தேவனை மறந்து போனார்கள். அவர்கள் தேவனை விட்டுவிட்டு மற்ற வழிபாட்டிற்கு சென்றபடியால் அவர்களுடைய ஒழுக்க நெறிகளை முற்றிலும் துறந்து விட்டார்கள். வேசித்தனம் பெருகியிருந்தது. இதன் மூலமாக பெறப்பட்ட நிதியானது பெரிய மேடைகளை பராமரிக்க பயன்படுத்தப்பட்டது. தேவனை விட்டு ஒரு ஜனம் பின்வாங்கி போகும்பொழுது எவ்வளவு கீழ்த்தரமாக போகிறது என்று கவனித்து பாருங்கள். அருமையானவர்களே, தேவனுடைய வழியை தவிர மற்ற எந்த வழிகளிலே நாம் சென்றாலும் அது நம்முடைய ஒழுக்கத்தை சீரழித்துவிடும். தத்துவத்தை படிப்பதாலோ அல்லது மருத்துவ ரீதியான புத்தகங்களை படிப்பதாலோ நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ள முடியாது. அந்த புத்தகங்களுக்கு நம்முடைய மனதை சமாதானப்படுத்தவோ நல்வழிப்படுத்தவோ இயலாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. நாம் வாசித்து தியானிக்கும் பொழுது நம்முடைய சிந்தை பரிசுத்தமடைகிறது. நம்மை அது நல்வழிப்படுத்தி நீதியின் பாதைகளிலே நடத்துகிறது. மீகாவின் நாட்களிலே காணப்பட்ட மாயை ஆராதனை பழக்க வழக்கங்கள், மக்களின் நடத்தை கெட்ட செயல்கள் இன்றும் கூட பெருகியிருக்கின்றன. இவர்களுடைய இந்த காரியங்கள் அவர்கள் தேவனுடைய பிரமாணத்தை மீறிவிட்டார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, மாயைக்கு செய்யும் வழிபாடும் வேசித்தனமும் ஒன்றுதான். வேசித்தனமானது குடும்பத்தையும் இனிமையான கணவன் மனைவி உறவையும் கெடுத்து விடுகிறது. இந்த வேசித்தன பாவம் ஒரு தேசத்திலே சாதாரணமானதாக மாறிவிட்டால் அந்த தேசம் கீழான நிலையை நோக்கி போகிறது என்பதிலே சந்தேகமில்லை. மீகா தீர்க்கதரிசி இந்த அதிகாரத்திலே மனிதர்களுக்கு எதிரான ஒருவர் மற்றவர்களுக்கு எதிராக செய்கிற பாவத்தை கண்டனம் செய்கிறார். ஆனால் 1 அவர்கள் தேவனோடு உள்ள உறவிலே செய்த பாவத்தை குறித்து சொன்னார். பார்த்தீர்களா? ஒரு மனிதன் தேவனோடு உள்ள உறவிலே சரியா இல்லை என்றால் மற்றொரு மனிதனோடு உள்ள உறவிலேயும் சரியாக இருக்க முடியாது. அதேவேளையிலே மனிதன் தேவனோடு சரியான உறவை உடையவனாக இருக்கும் பொழுது அவனுடைய சக மனிதர்களுடனும் நல்ல உறவை உடையவனாயிருக்க முடியும். சான் பிரான்சிஸ்கோ நகரத்திலே ஒரு இயக்கம் தோன்றியது. அவர்கள் தேவனுக்கு வெகு தூரமாக வாழ்ந்தபடியினாலே அந்த இயக்கம் ஒழுக்க சீர்கேட்டையே முக்கியத்துவப்படுத்தியது. அது மட்டுமல்ல, ஒழுக்க சீர்கேட்டை உற்சாகப்படுத்தியது. இந்த இயக்கத்தினாலே அநேக வாலிபர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இவர்கள் தேவனோடு சரியான உறவை உடையவர்களாக இல்லாததினால் மற்ற மனிதர்களோடும் சரியாக காணப்படவில்லை. ஆம் அருமையானவர்களே, இன்றும் கூட அநேகர் தேவனை பின்பற்றாதபடியினால் புதிய புதிய தத்துவங்களை கொண்டு வருகிறார்கள். சபையிலும் கூட அநேக கள்ள போதகர்களை கொண்டு வந்து மக்களை வஞ்சிக்கிறார்கள். அருமையானவர்களே, இவையெல்லாம் பிறப்பதற்கு காரணம் என்ன? தேவனோடு அவர்களுக்கு சரியான உறவு இல்லை. எனவேதான் மனிதர்களோடும் சரியான உறவு இல்லை. உங்கள் வாழ்க்கை குறித்து இப்பொழுது சற்றே எண்ணி பாருங்கள். உங்களால் மற்றவர்களுடன் சரியான உறவை கொள்ள முடிகிறதா? அவ்வாறு இல்லை என்றால் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே சரியான உறவு இல்லை என்பதுதான் பொருள். மீகா 2 தேவனுடைய வார்த்தைகளிலே மிகவும் அழகான ஒரு அதிகாரம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆனாலும் அது அந்த தேசத்தின் அழிவுக்கு காரணமான அந்த தேசத்தின் பாவத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறதாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய சமுதாயமும் மீகாவின் செய்திக்கு செவி சாய்த்து விழித்துக் கொள்வோம் என்றால் அது நமக்கு நலமானதாயிருக்கும். ஆண்டவர் இப்படிப்பட்ட சரித்திரங்கள் மூலமாகத்தான் இன்றும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். மீகா 2:1. அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனை பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியினால் விடியற்காலமாகிற போது அதை நடப்பித்து. அருமையானவர்களே, இதை கவனித்தீர்களா? தீமையான மற்ற காரியங்களை குறித்து முக்கியமாக சொல்கிறது. அவர்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது உடனே தூங்கிவிடுகிறதில்லை. அங்கே படுக்கையில்தானே அக்கிரமமான காரியங்களை திட்டமிடுவார்களாம். பின்னர் அதை செயல்படுத்துவதற்காக வாய்ப்பும் வல்லமையும் இருக்கிறபடியினாலே அதை நிறைவேற்ற ஈடுபாடு கொள்வார்கள். சிலர் அலுவலகத்திலிருந்து வரும்பொழுது அவர்கள் மட்டும் வருவதில்லை, அவர்களோடு வேலையையும் சேர்த்து கூட்டிக் கொண்டே வருவார்கள். அவர்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது படுத்துக்கொண்டு அடுத்த நாள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து வெகு நேரம் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். தங்கள் கையிலே வல்லமை இருக்கிறபடியினால் விடியற்காலம் ஆகிற போது அதை நடப்பித்து என்று பார்க்கிறோம். அதாவது அவர்கள் திட்டமிட்டபடி செயல்படுவதற்கு தேவையான எல்லா வாய்ப்பு வசதிகளும் அவர்களுடைய கையிலே இருந்தது. இது இன்றைக்கும் உண்மையாகவே இருக்கிறது. பாவிகளும் தேவனற்றவர்களும் தங்கள் காரியங்களை ஜெயமாக நடப்பிக்கிறார்கள். செல்வங்கள் தேவனற்ற மனிதர்களிடத்திலே குவிந்திருக்கிறது. பணம் என்பது வல்லமையை அர்த்தப்படுத்துகிறது. ஆகவே அவர்கள் தவறான காரியங்களை செய்ய முடிகிறது. எனவேதான் இந்த உலக நாடுகள் சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. ஒரு தேசத்தின் பிரச்சினைக்கு அங்கே உள்ள இயற்கை வளமோ சட்டத்திட்டங்களோ அல்லது விஞ்ஞான வளர்ச்சியின்மையோ காரணமில்லை. தேவனற்ற மனிதர்கள் கையிலே அதிகாரம் குவிந்திருப்பதே இந்த பிரச்சனைகளுக்கு வேறாகும். இந்த ஒரு பாவமே இஸ்ரவேலின் வீழ்ச்சிக்கும் வழிவகுத்தது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல மீகா இங்கே தேவன் பின்பற்றுகின்ற மனித ஆளுகையின் தத்துவத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒருவேளை இதை குறித்து சந்தேகம் எழும்பும் என்றால் பெரிய தேசங்களின் வீழ்ச்சியை குறித்து நீங்கள் வரலாற்றிலே வாசித்து பாருங்கள். செல்வமும் அதிகாரமும் சில தேவ பக்தியற்றவர்களின் கையிலே குவியும் பொழுது தேவன் நியாயம் தீர்க்கும்படியாக புறப்படுகிறார். அருமையானவர்களே, தங்கள் கையிலே வல்லமை இருக்கிறபடியினாலே காரியங்களை நடப்பிக்கிற இந்த மக்களின் காரியத்திற்கு விரோதமாக தேவனே வருவதாக இந்த அதிகாரத்திலே 3 சொல்லியிருக்கிறார். ஆம், அவர் தீமை செய்கிறவர்களை நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரனும் நமக்கு இவ்விதமாக ஒரு ஆலோசனை சொல்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். சங்கீதம் 37:1-2. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாய கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள் என்கிறார். நாம் இப்படிப்பட்டவர்களை குறித்து எரிச்சலடைய வேண்டியதில்லை, பொறாமை கொள்ள வேண்டியதும் இல்லை. அவர்கள் மேல் நமக்கு எரிச்சல் வருவது இயற்கைதான். ஆனால் நாம் அவ்வாறு செய்யும் பொழுது நம்முடைய தேவ சமாதானத்தை தான் நாம் இழந்து போவோம். அருமையானவர்களே, இந்த உலகம் முழுவதும் தீமை செய்கிறவர்களால் மீகா கூறியது போல அக்கிரமத்தை யோசித்து செயல்படுகிறவர்களால் நிறைந்திருக்கிறது. இவர்களை பார்க்கும்பொழுது முதலாவது நாம் தேவனிடத்திலே எரிச்சல் அடைகிறோம். அவர் இவர்களை உயிரோடு விடுவதன் மூலம் சபைக்கும் உலகத்திற்கும் கருணையற்று காணப்படுவது போல நமக்கு தோன்றுகிறது. அவர்கள் செல்வத்தை தவறான வழியிலே சம்பாதிப்பதும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறதையும் பார்க்கும்பொழுது நமக்கு எரிச்சல் உண்டாக வாய்ப்பிருக்கிறது. நாம் தேவனுடைய சித்தப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் தீமையான வழியிலே ஜெயமாக இருக்கிறார்களே என்ற காரியம் நமது மனதுக்கு வருத்தத்தை தரும். ஆனால் விசுவாச கண்களோடு பார்க்கும்பொழுது அவர்களுடைய இந்த செழுமையை குறித்து நாம் பொறாமைப்பட எந்த ஒரு காரணமும் தேவையில்லை என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் புல்லை போல பசுமையான செடியைப் போல வளர்கிறார்கள். யாராவது புல்லை குறித்து பசுமையான செடியை குறித்து பொறாமை கொள்வதில்லை. அது செழுமையாக வளரும், ஆனால் சீக்கிரத்திலே வாடிப்போகும். மனிதனுடைய வெளிப்படையான செழுமையும் அப்படிப்பட்டதே. அவர்கள் தீமையான வழியிலே ஜெயமாக வாழும்பொழுது சீக்கிரத்திலே அழிவை காண்பார்கள். காரணம், நியாயம் தீர்க்கிற ஒரு தேவன் உயிரோடு உலகத்திலே இருக்கிறார். அவர் அதை சரியாகவே செய்வார். ஆகவே நாம் இவர்களை குறித்து எரிச்சலடைய வேண்டிய அவசியமில்லை என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இக்காலகட்டங்களிலே ஒருவேளை உங்களுக்கும் இப்படிப்பட்ட எரிச்சலும் பொறாமையும் காணப்படும் என்றால் அதை உங்கள் உள்ளத்தை விட்டு வெளியேற்றுங்கள். ஆண்டவருடைய அன்பினாலே உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். தேவனுடைய சமாதானத்தினாலே நிறைந்திருங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இஸ்ரவேலுக்கு வரும் ஆபத்தை குறித்து தீர்க்க தரிசி சொன்ன வார்த்தைகளை நாங்கள் வாசித்தோம் ஐயா. அதைத் தொடர்ந்து அவர்கள் புலம்பும்படியாக அழைக்கப்பட்டார்கள். ஆண்டவரே, மனிதர்களுக்கு எதிராக அவர்கள் செய்த பாவங்களை குறித்து நீர் கணக்கு கேட்கிறவராயிருக்கிறீர். உம்மோடு உள்ள உறவிலே யாராவது சரியில்லாமல் எங்கள் அருகிலே உள்ள மனிதர்களோடு நாங்கள் சரியாய் இருக்க முடியாது என்பதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களைப் போலவோ அண்டை நாடுகளைப் போலவோ நாங்கள் உம்மை விட்டு தூரம் போகிற காரியங்களிலே ஈடுபடாதபடி எங்களை நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்திலுள்ள ஒவ்வொரு மனிதர்களும் ஆண்டவரே உம்முடைய அன்பை புரிந்து கொள்ள உதவி செய்தலும் தீமையான பழக்க வழக்கங்களிலே விடுதலை கொடுக்கிறவர் நீர் ஒருவரே என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்கள் எல்லாருடைய பாவத்திற்காகவும் நீர் சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்ததற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் பாவமான வாழ்க்கையிலே வாழ்ந்து உம்முடைய நியாய தீர்ப்பிலே தண்டனை பெறாதபடி நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் மற்றவர்களோடு உள்ள உறவிலேயும் குறிப்பாக உம்மோடு உள்ள ஐக்கியத்திலேயும் என்றென்றும் எல்லா காரியங்களிலேயும் பரிசுத்தம் உள்ளவர்களாக உம்முடைய சித்தப்படி வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய தூய ஆவியானவர் தாமே ஒவ்வொரு நாளும் எங்களை செவ்வையான வழியிலே நடத்துவாராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
TWR இந்தியாவின் கெனசரேத் 2016 நேயர் கூடுகை மே மாதம் 20, 21, 22 தேதிகளில் கல்பாக்கம் அருகில் உள்ள பரமன் கேணியில் நடைபெறுகிறது. இக்கூடுகையில் நீங்கள் பங்கு பெற இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். பதிவு செய்ய கடைசி நாள் மே 2 தேதி.
தாய் நேயம் முத்துதிரம் விட்ட தேவனே என்னை கண்ணோக்கி தீவினை அனைத்து நீக்கி
இயேசுவே திருவாசன
நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துனா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்க கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். சங்கீதம் 68:28.